कलाभ्याम चूड़ालंकृत शशिकलाभ्याम निजतप फलाभ्याम भक्तेषु प्रकटित फलाभ्याम भवतु मे शिवाभ्याम अशोक त्रिभुवन शिवाभ्याम हृदि पुनः भवाभ्याम आनंद स्फुरदनुभवाभ्याम नतिरियम। शिवानंद लहरी सौंदर्य लहरी पातम अदेमारी शिवानंद लहरी இந்த ரெண்டும் லஹரின்னு ஆரம்பிச்சு லஹரின்னா அலைகள்னு அர்த்தம் ஆனந்த அலைகள் ஆனந்தங்கள் பல ஆனந்தங்கள் ஜீவானந்தம் பிரம்மானந்தம் அதே போலயே இந்திரானந்தம் பிருஹஸ்பதி ஆனந்தம் பித்ரானந்தம் இப்படி நிறைய ஆனந்தங்கள் இருக்கு நித்யானந்தம் இப்படி இந்த ஆனந்தங்கள்ல சிவானந்தம் அப்படி அந்த சிவானந்தத்தினுடைய பெருக்கு இத ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க பகவத்பாதால் சங்கர பகவத்பாதால் அவதாரம் பண்ணி இந்த வைதிக மதத்துக்கு ரொம்ப சகாயம் பண்ணியிருக்க ஜெயின மதம் பௌத்த மதம் மற்ற நாஸ்திக மதங்கள்லாம் வந்து நம்ம ஆச்சாரங்களை அடியோட இல்லாம பண்ணணும்னு பார்த்தது அவ இங்கே சொல்லியிருக்க கூடியதான சில தர்மங்களை தான் சொன்னார் அஹிம்சாங்கிற தர்மம் வேதத்துல சொல்லியிருக்க அதே போலயே மற்ற தர்மங்கள்லாம் வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மங்களைத்தான் அவ சொல்றார் ஆனா என்ன பண்ணினா வேதோக்த தர்மமானது தப்புன்னு பேச தொடங்கிவிட்டார் இந்த வேதத்துல இருக்கக்கூடியதான ஆச்சாரங்கள் இருக்க இதை கடைபிடிச்சுண்டு வந்தா ஒரு மனுஷன் நிம்மதியா வாழலாம் அது எல்லோருக்கும் உபயோகப்படக்கூடியது ஆனா மற்ற தர்மங்கள்லாம் எப்படி அவ சொல்றது சில பேருக்குத்தான் உபயோகப்படும் சில பேருக்கு அதுல தனிச்சு நிக்க முடியாது இந்த நாம் சொல்லக்கூடியதான இந்த தர்மங்களாவது சகல பிராணிகளும் மனுஷால இருக்கிறவ எல்லோருக்கும் தகுந்ததான ஒரு தர்மமா இருக்க அப்படிப்பட்டதான அந்த தர்மத்தை காப்பாற்றி நமக்கு அழகா கொடுக்கறது மட்டும் இல்ல அத சாஸ்வதமா இருக்கணுங்கிற அபிப்பிராயத்துல ரொம்ப சாதாரண மனுஷியாளுக்கும் புரியும்படி அநேக ஸ்தோத்திரங்களை பண்ணி அந்த ஸ்தோத்திரங்கள் வாயிலாக இன்னொரு எல்லோருடைய மனசுலையும் பதிக்க வச்சிருக்க பதிக்க விட்டு விட்டார் ஆகையால் தான் இன்னைக்கும் இத்தனை நாள் ஆனாலும் இந்த ஸ்தோத்திரங்களை நாம் வாசிச்சுட்டு இருக்கோம் ஸ்தோத்திரம் மேலோட பகவான ஸ்தோத்திரம் பண்ற போதில் இருந்த போதிலும் அதுக்குள்ள ரகசியமான விஷயங்கள் நிறைய இருக்க ஆத்ம தத்துவம் உபனிஷத் அர்த்தங்கள் கீதையினுடைய சாரம் அதே போல அதுக்கு முன்னால் இருந்ததான மகான்களுடைய சொற்கள் எல்லாமே அதுக்குள்ள பதிச்சு வச்சிருக்க அப்படிப்பட்டதான பல பிரகரணங்கள்ல லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் ஒண்ணு பார்த்தோம் மாத்ரு பஞ்சகம்னு பார்த்தோம் அது போல ஸ்தோத்திரங்கள்ல இது ஒரு ஸ்தோத்திரம் இதுவும் ரொம்ப அழகா எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதாகத்தான் இருக்க இந்த ஸ்தோத்திரத்துல ஒரு விசேஷம் என்ன பரமேஸ்வரனையும் அம்பாளையும் பிரிச்சு பார்க்கல ஆச்சாரியர் எப்பவுமே பிரிக்க முடியாது அம்பாளையும் பரமேஸ்வரனையும் பிரிக்க முடியாது சிவசக்திகளை தனியா பிரித்து பார்க்க முடியாது ஒன்னு பிரித்து உன்னை எப்படி பார்க்க முடியும் கையில எழுதுற திறமை தனியா எடுத்து வைக்க முடியுமா கை வேற திறமை வேறன்னு தெரியறது நமக்கு கையில திறமை இருக்க வெறும் கையில அதுல திறமை இருக்க இது வெவ்வேறு நமக்கு தெரியறதே தவிர அதை என்னைக்காவது நீங்க பிரிச்சு எடுத்து பார்த்துருக்கீளோ இல்ல பார்க்கத்தான் முடியுமா ஆனா அது ரெண்டும் வெவ்வேறு தான் அதே விதமாகத்தான் அந்த சக்தியும் சிவனையும் பிரிச்சு பார்க்க முடியாது சொல்லும் பொருளும் எப்படி சேர்ந்திருக்கோ அதே போல சேர்ந்திருக்கு இந்த சக்தியும் சிவனும் இவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கா இப்ப சொல்லும் பொருளும் நான் சொன்ன மாதிரியாக நாதமாகவும் பொருளாகவும் இருக்கு இந்த நாதமும் பொருளும் அர்த்த சுருட்டி சப்த சுருட்டி பொருள்களை படைச்சார் பகவான் ஐந்து பூதங்களை படைச்சார் பஞ்சீகரணம் பண்ணினார் பிறகு ஐந்து பூதங்கள் வந்து எல்லா பொருளும் உண்டாச்சு எது இப்ப நம்ம பார்க்கற உட்கார்ற டேபிள் சேரோ டேபிளோ மற்ற சவரோ எல்லாம் அந்த பஞ்சபூதங்கள்னால்தான் உண்டாச்சு உங்க சரீரமும் பஞ்சபூதங்கள்னால்தான் உண்டாச்சு இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான வேலை செய்யக்கூடியதான புலன்களும் பஞ்சபூதங்கள்ல தான் இருக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ரத்தமோ மாம்சமோ மற்ற பதார்த்தங்களோ எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் அவைகள் எதை பார்க்கிறது? பஞ்சபூதங்களை தான் பார்க்கிறது. நீங்க சப்தம், ஸ்பர்சம், ரசம், கந்தம் அப்படின்னு இவைகள்லாம் அனுபவிக்கிறேன். நல்ல சொல்லு இருந்தால் அதை கேட்கறேன், இனிமையான சங்கீதம் இருந்தால் கேட்கறேன், நல்ல வாசனை இருந்தால் பருகிறோம் பார்க்குறேன், நல்ல சுவையாக இருந்தால் பருகிறோம், இவைகள்லாம் இருக்கு. நீங்கள் ஐம்புலங்கள்னால எதை எதை அனுபவித்தாலும் அவைகள்லாம் என்னது? இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இதுதான், இவைகள்லாம் ஐம்பது பூதங்கள் தான். அதை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. ஸோ உலகம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்களா, மகாபூத அந்யகங்காரா அப்படின்னு ஆரம்பித்து எல்லாமே மகாபூதத்திலிருந்து ஆரம்பித்து திருதி பர்யந்தம் இருக்கக்கூடியதான எல்லாமே சங்காதா சேதனா திருதி அப்படின்னு சொன்னதான இந்த க்ஷேத்திரம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த க்ஷேத்திரம் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்ததான பிரபஞ்சம்தான். இதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், இதை சொல்லக்கூடியதான சொல்லு இருக்கு பார்த்தீங்களா, அதான் அம்பாளுடைய சுரூபம். இப்படி சொல்லாகவும் பொருளாகவும் இருக்கக்கூடியதான அவ்விரண்டு பெயர்களை ஒரு நாளும் பிரிக்க முடியாது, பிரித்து பார்க்கல. அதனால தான் இங்கே என்ன ஆரம்பிக்கிறார் சிவானந்தர் சொல்லும் பொழுது, கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்வதி பரமேஸ்வராளுக்கு நமஸ்காரம் பண்ணுறீங்க. சுவாமின்னு நீங்கள் என்ன புஸ்தகம் எழுத போகிறேள்? பரமேஸ்வரனை பற்றி எழுத போகிறேள். ஆனால் பரமேஸ்வரனை பற்றி எழுதும் பொழுது அம்பாளையே கூப்பிடுறேள் அப்படின்னர். உன்னை விட்டுட்டு இன்னும் கூப்பிட முடியாது சுவாமிங்கிற கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம். அப்ப அம்பாளை மட்டும் பூஜை பண்ணும்பொழுது அம்பாளை மட்டும் தனியா சொல்லுவேளா அப்படின்னு சொல்லலையே. அங்கேயும் சிவசக்தியாயுக்தா அங்கே என்ன பண்ணியும், அங்கேயும் அம்பாளை ஒண்ணணும்னு சொன்னா அம்பாளை பத்தி தானே பேசணும். நீங்க ஆரம்பத்துல என் சிவசக்தியாயுக்தான்னு சொல்றேன், தனியா சிவான்னு பிள்ளை சொல்ல வேண்டியதானே நார் சொல்லி இருக்கலாம். ஆனால் சிவன் இல்லாத அம்பாளை நான் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஸோ சிவானந்த லஹரியில் அம்பாளையும் சிவனையும் சேர்த்து படிக்க ஆரம்பிக்கிறார். சௌந்தர லஹரியில் அம்பாளையும் சிவனும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். என்னடா இதான் தத்துவம், ஒன்றை விட்ட ஒன்று இருக்க முடியாது. அப்படி அந்த பார்வதி பரமேஸ்வராளுடைய ஒரு சங்யோகம், அதனால் நமக்கு ஏற்படக்கூடியதான தாம்பத்திய சுகம். ஒரு வீடுன்னு இருக்குமேயானால் ரெண்டு பக்கமும் இருக்கணும், ஒருத்தர் மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை. அது பிரம்மச்சரிய ஆசிரமம், மெல்லமாக தான் போகும். தர்மத்தை சீக்கிரமாக வளர்க்கணும்னா ரெண்டு பேரும் இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை நமக்கு கொடுக்கறது தான் கலாபியாம். பார்வதி பரமேஸ்வரான என்ன நினைச்சுட்டு கேள்விங்க, கைலாச லோகத்தில் இருந்து ஆனந்தமாக அவள் வட்டம் ஏகாந்தே சுகமாசியில் தான் இருந்துட்டு இருக்காரோ அவளோ? அவள் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பார்வதி பரமேஸ்வரால் உங்க முன்னால இருக்க எது, நீங்க எந்த செயல் பண்ணினாலும் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்ம இவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் அம்பாளுக்கு போட்ட பூஜைத்தான். எப்படி அவ எப்படி இருக்கா? கலாபியாம் கலைகள். கலைகள்னு என்ன? ஆர்ட். என்ன ஆர்ட்? சங்கீதம் பாடுறேள், நாத தனு மனுஷம் சங்கரம். அத பரமேஸ்வரன் சொல்லிட்டு இருக்க, நாத வடிவம் இருக்கிறது சங்கரன் அப்படிங்கிற அம்பாளும் நாதஸ்வரூபிணி. சரிய போய் அதே மாதிரியே ஒரு டான்ஸ் எடுத்துட்டேன்னா நிருத்தியம், அதுவும் பரமேஸ்வரன் நடராஜ ஸ்வரூபம், அம்பாளும் அதே மாதிரி ஸ்வரூபம். சமையல்னு ஒரு கலை, அது கலை. அது சமையல்னு ஏதோ பண்றா ஸ்திரீகள், அவளுக்கு இஷ்டமா பண்றா, கைக்கு எவ்வளவு வந்து அவ்வளவு உப்பு போடுறா. நீங்க போட்டு பாருங்களேன், ஒரு நாளைக்கு நீங்களே சாப்பிட முடியாது, இன்னொரு சாப்பிட வேண்டாம். அவ எப்படி திராசில் வச்சுட்டு 100 கிராம் உப்பு 200 கிராம் சீரகம் ஒன்று போட்டா அது என்ன சமையல? இது சரியா. அப்ப எப்படி? அது ஒரு கலை. கலைன்னு சொன்னா அதுக்கு பிக்சடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல முடியாது. கலைக்கும் சாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சயின்ஸ் ஆர்ட் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? ஏன் சார் கிளாஸ்ல வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறேன்னு சார், பிஏங்கிறார் பிஎஸ்சிங்கிறார் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். எங்க காலேஜில் லெக்சரர் கேட்டுன்னு வரையினார். அடுத்த நாள் வந்து சொல்லது இது பிஏ அது பிஎஸ்சி அவ்வளவுதான் வித்தியாசம் சார். ஆர்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? எதை நீங்க ஒரு கலைன்னு சொல்லுவீங்க, எதை ஒரு சாஸ்திரம்னு சொல்லுவீங்க? எங்க காசண்ட் எஃபெக்ட் தியரி ஒத்துக்கிறதோ அதுக்கு சாஸ்திரம்னு பேர். இந்த காரியகாரண பாவம் இருக்கு, இது பண்ணினா இது வரும் எனக்கூடியதான நிச்சயம் இருந்தால் அது சாஸ்திரம், இது இப்படி பண்ணினா இது இப்படித்தான் இருக்கணுங்கிற நிச்சயம் இல்லாத போனால் அதுக்கு கலைன்னு பேர். அவ்வளவு இந்த கலைகள்ல என்ன, அவளுக்கு சொந்தமாக செய்யக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கு. வீணை இருந்தது, அதுக்கப்புறம் வயலின்னா, அதுக்கப்புறம் வயோலான்னா, அதுக்கப்புறம் வேற ஏதோ கீபோர்டுங்கிற இவள முன்னால இருந்ததோ. அப்ப என்ன, அவளுக்கு சாதாரணமா இருக்கிறத அந்த என் ப்ராடக்டை வச்சுட்டு அது எப்படியாவது கொண்டு வந்தா போறோம் அப்படிங்கிறத கலைகள்ல. ஆனா சாஸ்திரம் அப்படி இல்லை, இதை பண்ணினா இதுதான் வரும், இன்னொன்னு வரப்படாது. அப்படி இருக்கக்கூடியதான் இந்த கலைகள். 64 சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலா மகி, 64 கலைகள் எழுதுறது, வரைகிறது, சமைக்கிறது, பாடுறது, நாட்டியம் ஆடுறது, கோலம் போடுறது, அது ஒரு கலை. நம்ம ஊர்ல என்னமோ நினைச்சிட்டு இருக்கமே தவிர கோலங்கள் சில பேர் போட்டா அதை அழிக்கவே மனசு வராது, எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த புதுசா அந்த தனுர்மாசம் வர காலத்துல போடுவா பாருங்க கிராமத்துல, அது என்ன, அதுக்கெல்லாம் நம்பர்லாம் இருக்கு, இத்தனை புள்ளி வைக்கணும்னா என்னமோ இங்க நடுவுல புள்ளி வைக்கணும், ஓரத்துல புள்ளி வைக்கணும், இது அதோட கேட்கணும், இது வம்பா இருக்கு, கிராஃப் எழுதுறதுக்கே இவனுக்கு வரல, இந்த கோலம் இங்க இருந்து வர போறது. ஆனா என்ன விவகாரம், அதுல வச்சு அழகா போட்டு அதுல கலர் கலர் எல்லாம் விட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா பண்ற, இது ஒரு கலை. எல்லா கலைகளும் நம்ம நாட்டுல பகவானை போய் ஆராதனமாக அமைஞ்சிருக்கு. கலையை கலையா நம்ம நினைக்கல, கலையை பகவானுக்காக பண்ணினோம். ஒரு நாட்டியமோ ஒரு சங்கீதமோ வேற எதுக்கும் வரல, பகவானோட இணைக்கணும் அதை. அப்படி பக்தியோட பண்ணினதான ஒரு நாடு இது. இந்த கலைகள் என்னமா இருக்க, சாட்சாத் பரமேஸ்வரனா இருக்க. கலைகளை ஆராதனம் பண்றதுன்னா பரமேஸ்வரனை திருப்திப்படுத்துறது. அழகா சமைக்கிறேன்னு என்னர்த்தா, நலபாக்கம் பீமபாக்கம். என்ன சார் சமையலுக்கெல்லாம் புருஷாள் தானா, அன்னைக்கு இருந்தா யாரும் ஸ்திரீகளை சொல்லல, திரௌபதி பாக்கம்னு சொல்லல, நலபாக்கம் பீம பாக்கம் தான் சொன்னா. ஒருவேளை அப்பொழுது புருஷாள் தான் சமைச்சிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா விவகாரம் என்ன, இது எதற்காக சொல்றது, ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். இந்த சமயங்கிறது லேசாக சொல்லாதீங்கோ. ஏன், ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சமைச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஹவிஸை தயார் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ யாகம் பண்றா போல இவ ஹவிஸை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பகவத் ஆராதனத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கணும். ஸோ நீங்க பண்ணக்கூடியதான சகல செயலும் எப்படி இருந்தது, பகவானுக்காக கொடுக்கக்கூடியதாக. அந்த செயலே பகவான். டிராயிங் போடுறதுன்னு அதுல உண்ணி போய் அப்படியே பண்றாங்க, அதே போல ஒரு கரடு முரடா இருக்கக்கூடியதான ஒரு கல்லை கொடுத்தலையானால் அந்த கல்லை செதுக்குறான் பாருங்க அவன், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, அது எவ்வளவு கேர்ஃபுல்லா. முதல்ல அந்த கல்லுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்தபதி இருக்க, அவர் என்ன, முதல்ல கல்லை தொட்டுண்டு கண்ணை தொட்டுண்ட, என்ன சுவாமினார் இந்த கல் எனக்கு சகாயம் பண்ணணும், ஏன்னா செதுக்கிறப்ப ஒரு சின்ன பாகம் ஒரு பக்கம் போயிட்டுதுன்னா முழு வேஸ்ட், இத்தனை நாளும் ஒரு 6 மாதம் பண்ணியிருந்த செயலெல்லாம் வேஸ்ட். அந்த கண்ணுக்கு கண்ணை செதுக்கிறார் பாங்க, கண்ணை வைக்கிறார் பார்த்தீங்களா, எவ்வளோ சிரமம் தெரியுமாண்ணா. என்ன சார் ஒரு இடத்துல ஒரு டொக்குன்னு ஒரு அடிக்க வேண்டியதான், என்ன அடித்தா எல்லாமே போயிடுத்து இந்த விவகாரம் முழுக்க. அதை பார்த்தா எந்த கோணத்துலேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும், அப்படித்தான் அங்கே செதுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ என்ன, அந்த ஒரு சாதாரணமான ஒரு கிரியிலையும் ஒருலையும் எவ்வளோ ஒரு விசேஷம் இருக்க. கலைகள்னு சொன்ன அப்படிப்பட்டதான ஒரு விசேஷம். அந்த கலாஸ்வரூபமா இருக்க பார்வதி பரமேஸ்வரன் கலாபியாம், 64 கலை வடிவமாகவும் பகவான் இருக்காராம். கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம், ரெண்டு பேரும் பார்வதி பரமேஸ்வர், ரெண்டு பேரும் அவளுடைய சூடான தலைன்னு தலைமணி, சூடாமணிங்கிறோமோ இல்லையோ, அதுல அலங்கிருத சசிகலாபியாம் ரெண்டு பேரும் சந்திர பிறையே தலையில வச்சுருக்கார். பரமேஸ்வரன் சந்திர பிறையன் தலையில வச்சுருக்கார், அம்பாள் சந்திர பிறையன் தலையில வச்சுருக்கார். பரமேஸ்வரன் எதுக்கு பண்ணிட்டு இருக்கார், என்ன அண்டினவாள் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அவளை நான் காப்பாத்துவேன்னு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். சந்திரனானவன் 27 ஆத்தகாரிகளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆத்துக்காரிட்ட ரொம்ப பிரியமா இருந்ததுனால தட்ச பிரஜாபதி எவ்வளவு சொன்னாலும் கேட்கலையா, அவர் செபிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், அந்த சபிச்சத்தினால் அவருக்கு வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொதி போயிட்டார். வேற யார சரணாகதி பண்றது? ஏன்னா இந்த பாபத்துக்கு பிரதி கிடையாதுங்கிறது. எது தன்னை நம்பி வரக்கூடியதான ஒரு பெண்ணை அவளை ஹிம்சப்படுத்தினா மகாபாபம்னு சொல்றது, அதுக்கு பிராயசித்தம் இல்லையா? ஆத்துக்காரிய ஹிம்ச பண்ணினா பிராயசித்தம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது 26 ஆத்துக்காரிகளையும் ஹிம்சம் பண்ணிவிட்டார் அவர். உரமா உபதமாச்சு என்ன பண்றதுன்னு, உமக்கு பிராயசித்தம் கிடையாது, அனுபவிக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுவார் பாபம், உடம்பு நாளடவில் க்ஷீணிச்சு போறது. அந்த சந்தர்ப்பத்தில் பரமேஸ்வரன் வந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது பரமேஸ்வரன் பண்ணினார், கவலைப்படாத அப்படின்னு தான் எடுத்து வச்சுருக்கார் தலையில். அதுக்கப்புறம் போகவே இல்லை, அப்படியே இருக்கார் அப்படின்னு சந்திரபிரைய தலையில வச்சுண்டு எல்லோருக்கும் காட்டுறாராம், எந்த பாபம் பண்ணினாலும் பயப்படாதீங்கோ, அதுக்காக பாபம் பண்ணணும்னு சொல்லலை, பிராயசித்தம் இல்லைன்னு கவலைப்படாதீங்கோ, பரமேஸ்வரன் பகவானை தியானம் பண்ணிடையானால் அத்தனை பாப்பத்தையும் போக்கி நல்ல கதியை நான் கொடுப்பேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தலையில சந்திரபிரையை வச்சுட்டுருக்கார். அம்பாள் தலையில சந்திரபிரையனை ஏன் வச்சுட்டுருக்கா? என்ன நம்பினவாளுக்கு அமிர்தத்துவத்தை கொடுப்பேன், சந்திரனுடைய நிலா அமிர்தம், ஆகையால் உங்களுக்கு அமிர்தத்துவத்தை கொடுப்பேன், மரணம் இல்லாத நிலையை நான் கொடுப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அம்பாள் தலையில சந்திரபிரையை வச்சுட்டுருக்கா. இப்படி சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படி ரெண்டு பேரும் சந்திரபிரைய தலையில வச்சுருக்கா, அவளுக்கு நமஸ்காரம், கலாபியாம் சூடா அலங்கிருத சசி கலாபியாம், அதற்கு பிறகு நிஜ தப பலாபியாம், அவ ரெண்டு பேரும் எப்படின்னு பரமேஸ்வரன் பண்ணினதான தபஸ்வனுடைய பலம் அம்பாள், அம்பாள் பண்ணினதான தபஸ்வனுடைய பலம் பரமேஸ்வரன். அந்த ஆரி தம்பதிகள் அவ ரெண்டு பேரும் எப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர அடையணுங்கிற தீவிரமான தபஸ் பண்ணின. தபஸ்னா நம்ம என்ன ஊக்க மொழியின் ஜபம் பண்றது, அது இல்ல, எப்பொழுதும் அவளுடைய நினைப்போடையே இருக்கிறது, ஒவ்வொரு மூச்சு காத்திலையும் அவளுடைய நினைப்பு இருக்கணும், அதுதான் நிஜமானது. மனசஸ்த இந்திரியாணாம் ஐகாக்கிரியம் தப உச்சதே, மனசு புலன்கள் எல்லாம் ஓரிடத்துல சேர்ந்து இருக்கணும். அப்படியே பல நாட்கள் தபஸ் பண்ணினார் பரமேஸ்வரன், தபஸ் பண்ணினார். அந்த தபஸுக்கு என்ன பண்றது, எந்த எதற்காக பண்றான்னு யாருக்கும் தெரியல. கேனாபி காமேன தபஸ்சாரா ஸ்வயம் விதாதா தபச பலானாம், தேவதைகள்லாம் ஆச்சரியப்படுறா இந்த பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரே, எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு, உலகத்துல யாரார் தபஸ் பண்ணினா அந்த தபஸுக்கு என்ன பலம்னு பார்த்து கொடுக்க கூடியதான பலமதா உபபத்தே, அந்த பரமேஸ்வரனே எதற்காக இந்த தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு புரியலையே, அவருக்கும் ஒரு ஆசை உண்டா, நிறைவேறாத ஆசை உண்டா, ஒரு முயற்சியினால நிறைவேறாத போனா தானே தபஸ்னால அதை அடையணும்னு பண்ணுவார். என்னதுன்னு அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அவருடைய தபஸுக்கு பலம். தேவதைகள்லாம் வந்து பரமேஸ்வரன், இவர் பிரம்மதேவரை கேட்கிறார், மகாவிஷ்ணுவை கேட்கிறார், என்ன ஆச்சுன்னார், பரமேஸ்வரன் தபஸில் இருக்கார், அவர் தபஸு கலைஞ்சு வெளியில வந்தால் அப்பொழுது பார்வதி விவாகம் பண்ணிட்டா சூரபத்மனை கொல்றதுக்காக சுப்பிரமணிய சுவாமி பிறப்பார். என்ன பண்றது, அவரோ தபஸில் இருக்கார், தீவிரமான தபஸில் இருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி போய் பார்க்கிற இந்திரனை போய் கேட்கிறார், இந்திரன் மட்டும் மன்மதனை அனுப்பிக்கிறார், எப்படியாவது இவருடைய தபஸை பங்கப்படுத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னால மகாவிஷ்ணு தபஸ் பண்ணினார் பதிரி கஷேத்திரத்தில் நரநாராயணால, என்ன பண்ணினார், ரம்பவே அனுப்பிச்சு விட்டார், அவர் எப்படியாவது டான்ஸ் ஆடி அவர் தபஸை டிஸ்டர்ப் பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணும்னு அவர் தபஸை விட்டுணும் அப்படின்னு நினச்சி விட்டார். 10 வருஷ காலம் அந்த அம்மா என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கார், முடியல, மயங்கி கீழே விழுந்து விட்டான்னு அவ்வளோ டான்ஸ் ஆடு சே அப்படின்னு கோபம் வந்துருச்சு. அந்த பரமேஸ்வரன் அவரே கருணாகரனா உருகிட்டார், சார் நம்மளால ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம் வரலாமா அப்படின்னு நினச்சுன்னு என்ன பண்ணினா கண் திறந்து பார்த்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், ஒரு சந்தோஷம் வந்துடுது, அப்பாடா இவர் தப்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே பரவாயில்லையே முடிச்சுட்டாரு, இனிமேல நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணார், அம்மா கிட்டவார்னார், அந்த அம்மாவுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு, இன்னும் சாப்பிடதான் மகாவிஷ்ணு இறங்கி விட்டார் அப்படின்னு நினைச்சார். உலகத்தை எல்லாம் படைச்சதான் அந்த பரமாத்மாவை ஏதாவது பண்ண முடியுமோ, கிட்ட வந்தார் வந்தது உட்காருன்னார், உட்கார்ந்தார். அவருக்கு வேண்டிய அந்த அம்மாவுக்கு பழத்தை கொடுத்து கொஞ்சம் உபசாந்தி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், ஒரு தொடையை தட்டினாராம். தட்டினதுமே என்ன ஆச்சுன்னு, இந்த ரொம்ப இருக்க இதை விட வசத்தியான ரொம்ப அழகா இருக்கக்கூடியதான ஒரு பெண் வந்தாராம். அந்த ஊருன்னா தொடை, சம்ஸ்கிருதத்துல ஊருன்னா தொடை, அதை தட்டி வந்ததுனால ஊர்வசின்னு பேர். என்ன பண்ணினார், இதை அழைச்சுட்டு போய் இந்த பொண்ணை இந்திரனுக்கு பிரசன்ட் பண்ணு, இது போல ஆயிரக்கணக்கான பெண்கள் உடம்புலயே இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியுமா, வேற என்னடா விவகாரம். அப்படி ஊர்வசிங்கிற ஒரு சொல்றோம். இன்னொரு கதையில என்ன, அந்த ஊர்வசி போய் இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ண பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அந்த முனிவர், என்ன பண்ணினார், இது போல இன்னொரு பொண்ணை தயார் பண்ணினாங்க. அது எப்படி இருக்குன்னு, இந்த ஊர்வசி இது விட எள்ளளவு அழகு ஜாஸ்தி, அதான் தீல உத்தமா, தீலம்னா எள்ளு, எள்ளளவு இதை விட வசத்தியான அழகா இருந்ததா. இது ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே அழகா இருக்கா, இருந்தாலும் இவங்களை விட அந்த மாதிரி கொஞ்சம் அழகு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னதான். இதுக்கெல்லாம் வாய்மாயங்குவோமா நாங்க? இப்படி மகாவிஷ்ணு கிட்ட நடக்கல, பரமேஸ்வரன்கிட்ட இங்க அப்சர் சொன்னார்தான் பண்ணுவார, பாவம் அவளுக்கு தான் வருத்தம் அப்படின்னு இந்த மன்மதனை அனுப்பிச்சார். மன்மதன் போறார், பானங்கள் போட்டார், தெரியல அவர் காலம் சரியா இல்லை, அவர் மூணாவது கண்ண தெரிந்தால் கிருஷ்ணார்ப்பணம் ஆயிடுச்சு, என்ன பண்றது. அதுக்கப்புறம் அதே போலயே பார்வதி அம்மா அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த அம்மாவை தபஸ் பண்ண வேண்டாம்னு தடுத்தினா அவங்க அம்மா மேனான்னு பேர் அந்த அம்மாவுக்கு, ஹிமாவனுடைய ஆத்தக்காரி, மேரு பர்வத்தினுடைய பொண்ணு. யார் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தெரியுமா, மேரு பர்வத்துக்கு பொண்ணா அந்த அம்மாளுக்கு, அவளுக்கு மேனான்னு பேரு. அந்த மேனாவை ஹிமவானுக்கு கொடுத்த அந்த அம்மாவுக்கு அவளுக்கு பிறந்தது ரெண்டு பெண்கள் பிறந்தா, ஒரு பெண்ணுக்கு கங்கான்னு பேரு, இன்னொரு பொண்ணுக்கு ஊமான்னு பார்வதினு பேர். அந்த கங்கை தான் நதியா எடுத்து அது பகிரவன் கூட, அந்த கதை வேற. அடுத்ததா இந்த அம்மா பார்வதி தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டா, அந்த அம்மா சொன்னாலும், அம்மா உனக்கு தபஸ் எல்லாம் சரி வராது, சிரீஷ புஷ்ப புஷ்பம் மாதிரி ரொம்ப மென்மையா இருக்கிறவள், அப்படிப்பட்டதான உனக்கு இந்த தபஸ் எல்லாம் ஒத்து வருமா, வராது, ஆகியால் வேண்டாம் சொன்னா. உமேதி மாத்ரா தபசா நிஷித்தா பச்சாது மாக்கியம் சுமுகி ஜகாமா. ஊ மா, ஊ தபஸு, மா வேண்டாம், தபஸ் வேண்டாம் உனக்கு, இதுக்கு நடக்காத காரியம், ரொம்ப சிரமப்படுவே அப்படின்னு, உன் உடம்புக்கு ஒத்துக்காதம்மான்னு சொன்னாலும் கேட்கலையா, எங்க பரமேஸ்வரனை அடையிறதுக்கு அது ஒண்ணுத்தான் வழி, பரமேஸ்வரனை பிரீதி பண்ணணும், சந்தோஷப்படணும்னு சரீரத்தை வாட்டிண்டு அவருக்காக பக்தி செலுத்தணும், அப்பத்தான் முடியும் அப்படின்னு தபஸ் பண்ணினா. அம்மாவு தபஸுக்கு என்ன பலம், எதற்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பரமேஸ்வரனை அடையணும். போன ஜென்மாவில் தட்சனுடைய பொண்ணா பிறந்தா, அந்த தட்சிணானவன் என்ன பண்ணினா பரமேஸ்வரனை வச்சார். மகான்களெல்லாம் பிரம்மத்தை தேடுறவாளெல்லாம் அந்த பரமேஸ்வருடைய பாத பத்மங்கள்ல எப்பொழுதுமே தியானம் பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்டதான் அந்த சிவனை நீங்க பண்ணலாமா, நீங்க சிவனந்த பண்ணின குடும்பத்துல நான் சேர்ந்தவள்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு, தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான வைஸ்வரர் அக்னியினாலேயே தன்னை அப்படியே எழுச்சுண்டா. அதுக்கப்புறம் இந்த ஜென்மாவிலையும் அடுத்த ஜென்மாவிலையும் எனக்கு பரமேஸ்வரன் தான் அத்துக்காரனா வரணும் அப்படின்னு நினைச்சிருந்து அடுத்த ஜென்மாவில் தபஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த பக்கம் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்க. ரெண்டும் சரியா வரல, நாரதர் பார்த்தார், இவ ரெண்டு பேரும் தனித்தனியே தபஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம், தம்பதிகள் ராத்துக்கு போனா அந்த அம்மா அந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துருக்கார், இவர் இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கார், ஒருத்தர் பேச மாட்டேங்கிற, என்ன என்ன அவாவா ஜபம் பண்ணிட்டே இருக்கா, இதெல்லாம் வீடா இது இல்ல முனீஸ்வர ஆசிரமா தெரியலையே, என்ன இப்படி இருந்த என்ன லாபம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நாரதரங்க போனார். ஹிமவான் கிட்ட போறார், போயிட்டு என்ன வெறும்புன உட்கார்ந்துருக்கு, பொண்ணு வயசுக்கு வந்தாச்சு கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு. இவர் பார்த்தார், எனக்கும் தெரியும் சுவாமி, நான் பாக்குறேன் அந்த பொண்ணை கேட்டா பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். பரமேஸ்வரன் பார்த்தா எப்ப பார்த்தாலும் கண முண்டு உட்காந்து, எத்தனை தரம் கூப்பிட்டாலும் கூகுளுக்கு சொல்ல மாட்டேங்கிறார், நான் என்ன பண்ணுவேன், மாத்தியஸ்தமே நேப்பியவலம்பி தேர்த்தே. சரி, இவளுக்கும் சொல்ல முடியல, அவளுக்கும் அவருக்கும் சொல்ல முடியல அப்படின்னு நான் சும்மா இருந்துட்டு இருக்கேன், வழி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னார் நாரதர் பாதர். இதெல்லாம் இப்படி பண்ணுவேடா, நீங்க என்ன பண்ணணும், இந்த பெண்ணா பரமேஸ்வரர்கிட்ட அனுப்பி அவருக்கு ஒத்தாசை பண்ண சொல்லுங்க, அவருக்கு சேவை பண்ண சொல்லுங்க. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்திதே ஞானம் ஞானின தத்துவ தரிசினா. லோக குருவா இருக்கா குடிக்கிறான் அந்த பரமேஸ்வரத்துல பணிவிட பண்றதுக்காக அனுப்புங்க பார்வதி அப்படின்னாராம். இது ஏதோ நன்னத்தான் இருக்கு, ஆனா என்ன ஆகுமோ தெரியலையே. ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்ணையும் ஆணையும் கலந்து விட்டா இது என்ன? இது ஒண்ணு வந்து நிறைஞ்ச நெய்யால நிறைஞ்ச குடம், இன்னொன்னு நெருப்பு எரியற கூடியதான ஒரு கட்டை. இந்த ரெண்டு சேர்த்து வைக்கலாமா ஒரு இடத்துல? இதுன்னு வியவகாரம். ஆனா நாரதர் சொல்றார், நாரதர் லோகத்துக்கு நன்மை பண்ணுவார், வேற ஒண்ணும் தெரியல சரின்னு அனுப்பிச்சு விட்டார். ஒரு 10 நாள் பரமேஸ்வரன் கண்ணையே திறக்கலையே, தினந்தோறும் இந்த அம்மா போய் கோலம் பண்ணி புஷ்பங்கள்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பண்ணி பரிவிடம் பண்ணிட்டு அப்படியே இருக்கா, ஒரு நாளும் கண்ணே திறக்கல. மறுபடியும் சாயங்காலம் வந்து அந்த புஷ்பங்கள்லாம் எடுத்து போட்டு அடுத்த நாள் தொடச்சு மறுபடியும் வேற கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அப்பா எடுத்து சொல்லிட்டாரான், இவர் கண்ணை திறக்க மாட்டார், டெய்லி வேலை தான் மிச்சம்ன்றான். நாரதர் சொல்லியிருக்காமா பண்ணிட்டாரு சில நாளைக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மெல்லமா கண்ணு திறந்தார், லோகோத்தரமான ஒரு சௌந்தர்யம் அம்பாளுக்கு. மகாலாவண்ய சேவதி, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அழகும் ஓரிடத்துல சேர்ந்திருக்குமே, ஆனால் அப்படி இருக்கக்கூடியதான ஒரு அழகு அதை பார்த்தார். இனிமேல் என்னாச்சு? இது வரைக்கும் விகாரஹே கௌசதி விக்ரியந்தே ஏஷாம் நடே தாம் சிதயேவ தீரா அப்படின்னு தன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இருக்கக்கூடியதான அத்தனை துன்பங்கள் இருக்கும் பொழுதும் தன் காரியத்தை விடாம யார் பண்ணிட்டு இருக்கானோ அவன் அல்லவா தீரன். எல்லாமும் வசதியா அமைஞ்சிருக்கு, எல்லாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கா, நம்ம பண்ணிட்டு இருந்தா அது விசேஷம் இல்லை, எல்லாமும் நீங்களே பண்ணிக்கணும். உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கணும், அதுக்கு நடுவில் நீங்க கிளாஸுக்கு வர பார்த்தீங்களா, அதுதான் விசேஷம். வர்றதுன்னு அவ்வளவு சுலபம் இல்லை, நாம என்னமோ சொல்றோமே தவிர, கரெக்டா நீங்க கிளாஸுக்கு கிளம்புற காலத்துல தான் எல்லா பிரதிபந்தகமும் வரும், ஒண்ணும் இல்லைன்னு போன எதிர்க்க வரும். நடுவில் என்ன ஆகுமோ தெரியலையோ என்னமோ வர பரியந்த ஒரே கவலை தான், வீட்டுக்கு போய் சொன்ன அப்பாடானே. அதுபோல இவ்வளவு சமத்திலையும் பண்ணிட்டு இருக்காரேன்னார். ஆனா அடுத்த பார்வதியை பார்த்தார், அதுக்கப்புறம் என்னாச்சு, கல்யாணம் தீர்மானமாச்சு, சப்தர்ஷிகளை அனுப்புறார், எல்லாம் சீக்கிரமா ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு பரஸ்பர தபஸ்தம்பத் பலாயிட பரஸ்பரவு பிரபஞ்ச பாஞ்ச மாதா பிதரவு பிரஞ்சவ் ஜாயாபதீனுமா. ஒருத்தரை ஜெயிக்கணும், ஒருத்தரை அடையணும்னு ஒருத்தர் தபஸ் பண்ணியதான மக சிறந்ததான ஒரு தம்பதிகள். ஆகையால் அதனால் அவாவாளுடைய தபஸினுடைய பலமாக இன்னொருத்தர் இருக்கார், பார்வதியினுடைய தபஸினுடைய பலம் பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய தபஸினுடைய பலம் அம்பாள். பார்த்தீங்களா அவா ரெண்டு பேர் எப்படி இருக்கா, கலாபியாம் சூட அலங்கிருத சசி கலாபியாம் நிஜ தப பலாபியாம். ஒவ்வொருத்தருடைய தபஸனுடைய பலமாக மற்றவர் இருக்கார். பக்தேஷு பிரகடித்த பலாபியாம் பவதுமே, பக்தேஷு பிரகடித்த பலாபியாம், பக்தாளுக்கு பலத்தை கொடுத்துட்டு இருக்க. அவ ரெண்டு பேருக்கும் போட்டியம், நான் தான் பலத்தை முதல்ல கொடுப்பேன், நான் தான் பலத்தை கொடுப்பேன். பக்தாளத்துல அவ்வளவு ஒரு அபிமானம், பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷின்னு பேர். நீங்க ஒரு வில்வத்தை அவர் தலையில போட்டு ஒரு உத்தரடி ஜலத்தை பக்தியோட பண்ணிரண்டா போறும், அமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஏகம் ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தினி பக்தியா. போறும்னு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், சவம் ச கோட்டியா சிவலோகமேதி அப்படின்னு அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம். அவர் எதை பார்க்கிறார், பக்தியை பார்க்கிறார். அம்பாள் பக்தி கம்யா பக்தி வசியா பயாபகா பக்தினா. பக்தி என்ன, சர்வதா சர்வ காலமும் என்னை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு பக்தின்னு பேர். நாம் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுத்தோமேனால் பிறகு அந்த பொருள் என்ன ஆச்சுன்னு கவனிக்கிறோமா, அவ எப்படி அதை உபயோகப்படுத்திக்கிறான்னு, இது உங்களுக்குன்னு கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அது என்ன ஆச்சு எப்படி இருக்கு என்ன ஏது கவனிக்கிறோமா, ஒன்றும் இல்லை. திரும்பி எனக்கு கொடுன்னு கேட்குறோமா, கேட்கல, கேட்டால் அது தானம் இல்லை.